ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், பதம் 16. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் கர்மணா சுகுர்த்தயாகோ சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்தூபலம் துக்கம் அஜானம் தமசப்பலம் கர்மணா சுகுர்த்தயாகோ சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜஸ்தூபலம் துக்கம் அஜானம் தமசப்பலம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை, அவை சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும், தமோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன. ஓம் அஜ்ஞானது மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 14, பதம் 16 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு முன்பு ஒரு மனிதன் சத்துவகுணத்தில் மரணமடைந்தால் அவன் ரிஷிகளும் முனிவர்களும் பிரம்மதேவர் எங்கே வசிக்கின்றாரோ அந்த உலகங்களுக்கு செல்கின்றான் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கப்புறம் ரஜோகுணத்தில் இறக்கின்ற மனிதன் எங்கே பலநோக்கு செயல்கள் செய்யப்படுகிறதோ, அதாவது இந்த பௌதிக உலகத்திற்கு வருகின்றான் மீண்டும் பிறவி எடுத்து அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார். யார் ஒரு மனிதன் தமோகுணத்தில் இறக்கின்றானோ அவன் விலங்கினங்களுடைய சரீரத்தை ஏற்றுக்கொள்கின்றான் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதத்தில் சத்துவகுணத்தில் இருக்கின்ற மனிதன் எப்படி அவனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், எப்படி இருப்பான் அப்படிங்கிறதை பற்றி குறிப்பிடுகின்றார். ரஜோகுணம் தமோகுணம். சத்துவகுணத்தில் இருக்கின்ற மனிதன் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பான். ஆன்மீக விஷயத்துக்கு முதல் முதல்ல என்ன தேவை அப்படின்னா தூய்மை, உள் தூய்மை புற தூய்மை. இரண்டு தேவைகள் இருந்தால் தான் நம்ம ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், அதுக்கப்புறம் வந்து கடைபிடிக்கவும் முடியும். அதனால் சத்துவகுணம் அப்படின்னாலே எப்பொழுதும் தூய்மை தூய்மை தூய்மை. அப்படி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதுமே வந்து அவர்கள் ரிஷிகள் பக்தர்களுடைய சங்கத்தில் எப்பொழுதுமே அவர்கள் இருப்பதால் அவர்கள் எப்பொழுதுமே வந்து ஆனந்தத்தில் சுகத்தை அடைகின்றனர். ஏன் அப்படின்னா அவர்கள் மாயையில் இருப்பது கிடையவே கிடையாது, அதனால் அவர்கள் சுகத்தை அடைகின்றனர் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் ரஜோகுணத்தில் இருக்கின்ற மனிதன் எப்படி அப்படின்னா அவனுடைய முடிவுகள் எப்பொழுதும் துக்கத்திலேயே முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவானே இதுபோல் படைக்கிறாரா அப்படின்னா கிடையாது. இந்த குணத்தில் அவன் இருந்தால், இந்த மாதிரியான செயல்களில் அவன் செய்தால் அவனுடைய விளைவுகள் துக்கத்தில் முடியும் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டுகின்றார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம், எந்த ஒரு பௌதிக செயல்களை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்ப கட்டத்தில் ஓடி ஓடி செய்வோம், சுகம் அடைவதை போல தெரியும். இருந்தாலும் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து துக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு படம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லா மக்களும் வந்து முதல் ஷோவே பார்த்துடணும் அப்படின்ட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி பரபரப்பாக 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 ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரும்பொழுது துக்கமாக வருவோம். எல்லாருமே பேட்டி எடுப்பாங்க, எங்க படம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, பார்க்கலாங்க ஏதோ ஒரு தடவை பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் போகும்பொழுது எப்படி போனான், பயங்கர உற்சாகமாக போனான். ஆனால் வரும்பொழுது எப்படி துக்கம். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், யார் யாரெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய முடிவு எப்பொழுதும் துக்கமாக இருக்கும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் நம்ம பக்தி செய்யாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது துக்கத்தில் தான் முடியும். அதாவது எதிர்மறையாக சொல்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து உண்மை அப்படிங்கிறதே சொல்லியாக வேண்டும். அதாவது ஒரு மனிதன் குரோர்பதியாக கூட இருக்கலாம், இல்லை லட்சாதிபதியாக கூட இருக்கலாம். அது இல்லைனா வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக இருக்கலாம், இல்லைனா ஒரு கிரிக்கெட் ஸ்டாராக இருக்கலாம். எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, இந்த பௌதிக உலகத்தில் வந்து முடிவு அப்படிங்கிறது துக்கமாகத்தான் வந்து இருக்கும். சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். உதாரணத்துக்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் அப்படின்னா, கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல லட்சமோ பல கோடி ரூபாயோ சம்பாதித்தாக வேண்டும். அது என்ன பண்ணோம், நம்ம பயங்கரமாக உழைக்க வேண்டும். உழைத்து 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 பல வருடங்களாக உழைத்து 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 அதை சேமித்து வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடு கட்டுறோம். வீடு கட்டும் போதும் பலவிதமான மனிதர்கள், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேர்வையுடனும் இந்த வீட்டை கட்டுகின்றார்கள். அதுபோல மிக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த ஒரு செயலுமே செய்கின்றார்கள், எல்லோருமே வந்து துயரமாக தான் இருக்கின்றன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். நம்ம நினைக்கலாம், எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, எங்கிட்ட வீடு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து சுகம் அடைவதை போல தெரியலாம். ஆனால் அது வந்து உண்மையான சுகம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு இன்ன வரைக்கும் நம்ம தேனே சுவைச்சதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏதோ ஒருத்தன் கொடுக்குறான் தேனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அழகா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் இருந்தார். துரோணாச்சாரியார் பிராமணர். பிராமணர் வந்து மிக மிக வறுமையில் இருந்தார். அப்படி வறுமையில் இருக்கும் பொழுது துரோணாச்சாரியாரோட பையன், அவனுக்கு பசும்பால் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிக மிக வறுமையால் இருப்பதனால அவங்கள்ட்ட பசுமாடும் கிடையவே கிடையாது. அதனால் அவங்க அம்மா கிருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அரிசி மாவை தண்ணியில் கலந்து 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 அவனுக்கு பையனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து இதுதான் வந்து பால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல நமக்கு உண்மையான ஆனந்தம் எது அப்படின்னு தெரியலையே, நமக்கு உண்மையான ஆனந்தம் எது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய வந்து சுகம் அடைகிறோமா துக்கம் அடைகிறோமா அப்படின்னு தெரியும். நமக்கு தான் வந்து எது சுகம் எது ஆனந்தம் அப்படின்னே தெரியலையே. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம சுகம் அடைகிறோமா துக்கம் அடைகிறோமா அப்படின்ட்டு. அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், அவன் துக்கத்தில் முடிவடைகின்றன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். யார் யாரெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கின்றார்களோ. அதுக்கப்புறம் தமோ குணத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். தமோ குணம் அப்படின்னாலே எப்பொழுதும் இருள் இருள் இருள். அவனுக்கு வந்து ஞானமே இருக்காது, எப்பொழுதுமே வந்து மனிதன் அஞ்ஞானத்திலேயே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜோகுணத்தில் இருக்கின்றவர்களுக்கு முடிவு தான் துக்கமாக இருக்கும். ஆனால் தமோ குணத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆரம்பமும் துக்கம் முடிவும் துக்கம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அவன் அதுக்கப்புறம் இறக்கும் தருவாயில் எங்கே செல்கின்றான் அப்படின்னா, விலங்கினங்களுடைய சரீரத்துக்கு அவன் சென்று விடுகின்றான். அதனால அவன் எப்போ வந்து அறியாமையில் அப்படிங்கிற மாயை அப்படிங்கிற மயக்கத்தினால் எப்பொழுதுமே இருப்பதால் அவன் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விலங்கினங்களுடைய சரீரத்துக்கும் செல்கின்றான். அப்படி விலங்கினங்களுடைய சரீரத்திற்கு சென்று அவனுக்கு அந்த விலங்கினங்களுக்கு புரிவதில்லை, நாம் துன்பப்படுகிறோமா இன்பப்படுகின்றோமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கட்டுண்ட ஜீவன் எப்பொழுதுமே மயக்கத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு புரிவது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், நாம் ஒரு விலங்கினகத்தை கொன்றாலும் அதுவும் தமோ குணம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அடுத்த ஜீவராசிகளை நாம் துன்புறுத்துகின்றோம். சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி நம்ம வந்து ஒரு மனிதரை கொல்றோம் அப்படின்னா நம்ம எங்கே போவோம் அப்படின்னா ஜெயிலுக்கு போய்டுவோம். காவலாளிகள் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே ஒரு அணி விலங்கினங்களை கொல்றோம் அப்படின்னா யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. யாரும் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னா நமக்கு தண்டனை கிடைக்காது அப்படிங்கிறது பொருள் கிடையவே கிடையாது. நம்ம மனிதர்களை கொல்லும் பொழுது அரசாங்கம் நம்மளை வந்து சிறைச்சாலையில் அடைக்கிறது. அதுபோல விலங்கினங்களை கொல்லும் பொழுது பகவானுடைய சட்டத்திட்டங்கள் நம்மளை பிடித்து கொள்ளும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால பார்த்தோம் அப்படின்னா, பகவான் மிக மிக அற்புதமாக இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். படைத்து ஜீவராசிகளுக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை அற்புதமாக படைத்திருக்கின்றார். அதனால நம்ம வந்து விலங்கினங்களை கொல்ல வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையவே கிடையாது. மாமிச உணவுகளை உண்ணுவதற்கான அவசியம் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்ம பசுமாடுகளை கொள்வது மிக 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 வந்து மோசமான காரியம், மிக மிக அபாயமான காரியம். ஏன் அப்படின்னா, பசுமாடு நமக்கு பால் கொடுக்கிறது, பசுமாடு நமக்கு பால் கொடுக்கிறது, மனித சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் வந்து பசுமாடு குடிக்கிறது. வேத சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, ஒரு மனிதன் பசுமாடினுடைய பாலை குடித்தே அவனுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். வேற எந்த சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அந்த காலத்திலாம் முனிவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் பாலை குடித்து மட்டும் நிறைய முனிவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றார்கள். சுகதேவ கோஸ்வாமி கூட பார்த்தீங்க அப்படின்னா, பாலை குடித்து மட்டும் இருப்பார். அதுபோல பால் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது மனித சமுதாயத்திற்கு. அப்படி பால் கொடுக்கக்கூடிய தாயை வந்து நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, வதம் செய்கின்றோம். அதுவும் தமோ குணத்தில் இருக்கின்ற காரியம் என்று அழைக்கப்படுகிறது. நமோ பிராமண தேவாய கோ பிராமண ஹிதாய சம் ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. பகவான் நமோ பிராமண, எப்பொழுதுமே வந்து பிராமணர்களை ரட்சிப்பவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். நமோ பிராமண தேவாய கோ பிராமண, ஹோ பிராமண அப்படின்னா எப்பொழுதும் பசுமாடுகளையும் காப்பவர் என்று அர்த்தம். அதனால பிராமணர்கள் எப்பொழுதுமே வந்து ஆன்மீக கல்வியின் சின்னமாக விளங்குகின்றனர். அதே வந்து பசுமாடு அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமானது. அதனால ஒரு சமுதாயத்தில் மிக மிக முக்கியமான பசுமாடுகளையும் பிராமணர்களையும் நம்ம காத்தாக வேண்டும். பிராமணர்கள் அப்படின்னா வந்து பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் பிராமணர்கள் அல்ல. யாரெல்லாம் வந்து தகுதியின் அடிப்படையில், குணநலங்களின் அடிப்படையில், சமாதம தபௌச்சம் ஞானம் ஞான மாசிகம் பிரம்ம கர்ம சுபாவச்ச அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதிசயமான குணநலங்கள் இருக்க வேண்டும், முதல் தரமான குணநலங்கள். நம்ம எந்த குலத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் நல்ல குணநலங்களும் ஆன்மீக விஷயங்களில் இருக்கின்ற ஞானமும் பக்தியும் இருந்துச்சு அப்படின்னா அவரை பிராமணர் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல பிராமணர்களையும் பசுமாடுகளையும் எப்பொழுது நாம் பாதுகாக்கின்றோமோ அப்பொழுது அந்த சமுதாயம் நன்றாக வளரும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதனால ஆனால் இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த ஆன்மீக விஷயமும் வேணாம், பிராமணர்களும் வேணாம், அதுக்கப்புறம் பசுமாடும் வேணாம், எல்லாத்தையும் வந்து வெட்டி சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட்றதுனால பார்க்கலாம். இப்போ எல்லாமே எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, நரகலோகத்தை நோக்கி இந்த அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நரகலோகத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றன. நம்மளே பார்க்கலாம் உலகத்தில் என்னென்ன மாதிரியான கூத்தெல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், டிவிங்கிறான், ரிப்போர்ட்ருங்கிறான், அதுன்றான், இதுன்றான். பார்த்தாலே சில நேரத்தில் வந்து மிக மிக துக்கமாக இருக்கின்றது. ஏன் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள், மோசமான காரியத்தை செய்கின்றார்கள், ஒரு பசுமாட்டை கொள்கின்றார்கள், பிராமணர்களை வதந்து துன்புறுத்துகின்றார்கள், ஆன்மீக விஷயங்களை பகவானியும் இல்லை என்று சொல்கின்றார்கள். இது போன்ற மிக மிக கொடூரமான விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணுது, எர்த்குவேக். பகவான் என்ன பண்ணுறாரு, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு எர்த்குவேக்க உருவாக்குகிறார். எல்லாம் உள்ளே போயிடுறான், யார் யாரெல்லாம் அசுரர்களாக இருக்கின்றார்களோ அவன் எல்லாம் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு சுனாமி, அப்படியே ஒரே ஒரு சுனாமி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஊரே காலி. எல்லா அசுரர்களையும் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லா அசுரர்களையும் மொத்தமாக சேர்த்துருவார். மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அசுரர்களையும் ஒன்றா கூப்பிட்டார், கூப்பிட்டு வச்சு வதம் செஞ்சுட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுபோல் வந்து அசுரர்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன சுனாமி அப்படியே ஒரு ஆட்டை ஆட்டி விட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாம் மொத்தமாக கடலில் போடுவான். அப்போ அதுபோல தான் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஆன்மீக விஷயங்களை பிரச்சாரம் திருஹார்த்தமாக பிரச்சாரம் செய்கின்றமோ அப்பொழுது தான் வந்து இந்த எப்படி யுதிஷ்டிர மகாராஜர் ஒரு முறை வந்து நரகலோகத்துக்கு சென்றாராம். அப்படி நரகலோகத்திற்கு செல்லும் பொழுது அங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே பச்சை பசேர் என்று ஆகிவிட்டதாம். பச்சை பசேர் அப்படின்னா வந்து நறுமணம் வீச ஆரம்பித்ததாம். அதுபோல் எப்போ நம்ம ஆன்மீக விஷயங்களை கம்பீரமாக பிரச்சாரம் செய்கிறோமோ அப்போ தான் இந்த துர்நாற்றங்கள் சென்று நல்ல நறுமணம் இந்த உலகத்திற்கு வீசும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, யார் ஒரு மனிதன் சத்துவகுணத்தில் வாழ்கின்றானோ அவன் சுகத்தை அடைகின்றான், யார் ஒரு மனிதன் ரஜோகுணத்தில் வாழ்கின்றானோ அவன் பலவிதமான துன்பங்களை அடைகின்றான், அதற்கு பின் துக்கத்தை அடைகின்றான் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். யார் ஒருவன் தமோ குணத்தில் வாழ்கின்றானோ அவன் வாழும் பொழுதும் துக்கம், வாழ்ந்த பிறகும் துக்கம் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.